அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளும் காஸ்ட்ரோவின் பதில்களும்.
கியூபாவில் ஜனநாயகமே இல்லை.
வேறெந்த நாட்டுடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு அதிக ஜனநாயகத்தன்மை கொண்டது கியூபாவின் அரசியலமைப்பு. ஜனநாயகம் என்பது என்ன? உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டுமானால் மனிதனை மனிதன் சுரண்டுவது முற்றிலுமாக ஒழிய வேண்டும். இதில் நான் மிகத் தெளிவாக இருக்கிறேன். மனிதர்களிடையே சமத்துவமின்மை இருக்கும் வரை எவ்வகை ஜனநாயகமும் இல்லை, இருக்கவும் முடியாது. மக்களுக்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லாமை, போதுமான பள்ளிகள் இல்லாமை, லட்சக்கணக்கானோருக்கு வேலை இல்லாமை என்ற நிலையில் இருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் ஜனநாயக நாடு ஆகாது. பெரும்பாலானவர்கள் 6ஆம் வகுப்பை கூட தாண்ட முடியாத போது, மக்களுக்கு தேவையான எதுவுமே கிடைக்காத போது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? ஜனநாயகம் பற்றி பேச வேண்டுமானால் ஐநா சபையை முதலில் ஜனநாயகப்படுத்த வேண்டும். மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஜனநாயக வழிமுறைகளை உருவாக்க வேண்டுமானால் ஐநா சபையின் கட்டமைப்பிலேயே பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். சோஷலிசத்தில் மட்டுமே ஜனநாயகம் தழைக்க முடியும். ஜனநாயகத்தின் உச்சநிலை பொதுவுடைமை. ஆனால் நாம் இன்னும் அதனை அடையவில்லை. எங்கள் நாட்டின் ஜனநாயகம் குறித்தும் ஜனநாயக அமைப்புகள் குறித்தும் ஏகப்பட்ட அறியாமை நிலவுகிறது. எங்கள் ஜனநாயகம் அப்பழுக்கற்றது என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படி நான் உரிமை கொண்டாடவும் முடியாது. இருந்தாலும் எங்கள் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் பெரும் முயற்சி செய்து வருகிறோம்.
கியூபாவில் எதிர்க்கட்சிகளே இல்லை.
ஒரு நாட்டில் ஒரு கட்சிக்கு மேல் இருப்பது தேவையே இல்லை. கியூபா போன்ற நாடுகளில் முக்கியமான தேவை ஒற்றுமை, அதாவது எங்கள் படைகளின் ஒற்றுமை, நாடுகளுக்கிடையேயான ஒற்றுமை. அதுதான் அமெரிக்காவின் அனைத்து அச்சுறுத்தல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்த்து எங்களை உறுதியாக நிற்கச் செய்துள்ளது. ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் வடிவம் இயன்ற வரையில் ஒற்றுமையை ஊக்குவிக்க வேண்டும். பல அரசியல் கட்சிகள் உருவானால் அந்த ஒற்றுமைக்கு இடையூறு நேரலாம்.
கியூபாவில் மரண தண்டனை என்பது சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கிறது.
இது கியூபா மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கியூபாவை பொறுத்தவரை மரண தண்டனையை ஆதரிப்போர் யாரும் கிடையாது. மரண தண்டனை என்பது நீண்டகாலமாக சட்டத்தில் உள்ள ஓர் அம்சம். சட்டங்கள், நீதிமன்றங்கள் போன்றவை கியூபா போன்ற சோசியலிச நாடுகளுக்கு ஆயுதங்கள் போன்றவை. சமூகத்தை பாதுகாக்க இத்தகைய ஆயுதங்களின் துணை தேவைப்படுகிறது. கியூபாவின் அமைதியை குலைக்கும் வகையில் பல முயற்சிகளை எதிரி நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் இத்தகைய முயற்சிகள் தடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சட்டங்களை பயன்படுத்தாமல் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள இயலும்? உலக நாடுகள் அனைத்தும் மரண தண்டனையை ஒழிக்க ஒப்புதல் அளித்தால் நாங்களும் அதை முற்றிலுமாக நீக்கிவிடுவோம். ஆனால் தொடர்ச்சியாக எதிரி நாடுகளால் அச்சுறுத்தப்பட்டு போராட்டத்திலே ஈடுபட்டு வாழ்வா சாவா என்ற நிலையில் நாங்கள் மட்டும் தனி ஒரு நாடாக அதனை செய்ய முடியாது. தனி ஒரு நாடாக நாங்கள் மட்டும் ஆயுதங்களை துறந்துவிட்டு மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதை கைவிட்டுவிட முடியாது.
மாற்று அரசியல் கருத்துக்கள் உடையவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள்.
நிச்சயமாக கிடையாது. அரசியல் கருத்துக்களுக்காக யாரும் சிறையில் அடைக்கப்படுவதில்லை.
கியூபாவில் மனித உரிமைகள் சர்வசாதாரணமாக மீறப்படுகின்றன.
மனித உரிமைகளை பாதுகாப்பதில் கியூபாவை விட அதிக கவனம் செலுத்தும் நாடு உலகில் வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக இன்றைய உலகம், குறிப்பாக 3ஆம் உலகம், வேலையற்ற மக்களாலும் குறிக்கோள் இல்லாத இளைஞர்களாலும் எவ்வித சமூக பாதுகாப்பு மற்ற முதியவர்களாலும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் கியூபாவில் ஒவ்வொருவருக்கும் சரிசமமான வேலைவாய்ப்பும் சமூக அரவணைப்பும் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பும் இருக்கின்றன. எங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு சமூகத்திலே மதிப்பு உண்டென்றும், சமூகத்தில் தாமும் ஒரு பகுதி என்றும், தமக்கு ஒரு தேசிய கௌரவமும் ஒரு தாய்நாடும் உண்டென்றும் உணர்கிறார்கள். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சினையிலும் சிறு ஈயக்குண்டுகளைக் கூட நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தியதில்லை.
எப்போதும் புரட்சி புரட்சி என்று இருக்கும் நாட்டில் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்?
புரட்சி என்பது ஆண்கள் சார்ந்தது மட்டுமல்ல, கியூபாவில் பெண்களும் புரட்சியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்புகள் மட்டுமல்ல, பொறுப்புகளும் உள்ளன. கியூபாவில் உள்ள தொழில்நுட்ப பணியாளர்களில் 60% பெண்கள். அவர்கள் ஆண்களுக்கு இணையான ஊதியம் பெறுகிறார்கள். எந்த வேறுபாடும் கிடையாது. கியூபாவில்தான் விடுதலை அடைந்தவர்களாக வேலைவாய்ப்பும் பாதுகாப்பும் கல்வியும் உடல்நல பராமரிப்பும் உள்ளவர்களாக பெண்கள் இருக்கின்றனர்.
அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்னமும் முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள்.
கியூப நாட்டு மக்கள் முற்போக்கானவர்கள். அவர்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள், உறுதியான கோரிக்கைகள், உறுதியான தண்டனைகள் தேவை. பலமுறை புரட்சி கடுமையாகவும் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டதாகவும் இல்லை என்றே அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். போராட்டத்தின் போதோ, எதிர்ப்புரட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளின் போதோ புரட்சி மிகவும் கடுமையாக இருந்ததாக ஒருபோதும் விமர்சிக்கப்பட்டதே இல்லை. கியூபாவை பொறுத்தவரை பொதுமக்கள் கருத்துக்களுடன் சிக்கல் உண்டு என்றால் அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காதது குறித்துதானே ஒழிய மீறல்கள் குறித்தல்ல.
கியூபாவில் பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படுவதில்லை.
அமெரிக்காவைப் போல் பத்திரிகை சுதந்திரம் கியூபாவில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அமெரிக்காவில் பத்திரிகைகள் நடத்துவது தனியார்கள்தான். அவர்கள் சொல்வதுதான் செய்தி. ஆனால் கியூபாவில் அப்படி கிடையாது. இங்கு பத்திரிகை என்பது சமுதாயத்திற்கு சொந்தமானது. எங்கள் நாட்டு மக்களின் அரசியல் அறிவு உயர்ந்தது. அமெரிக்கர்களைப் போல் மோசமல்ல.
காஸ்ட்ரோ சொல்வதுதான் சட்டம். மக்கள் மீது அவரது கருத்துக்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகின்றன.
என்னுடைய கருத்துக்களை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. என்னுடைய புகழை நானே பரப்பும் வேலையை நான் செய்வது கிடையாது. என்னை உயர்த்திக் கொள்ளும்படியான எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ததில்லை. எங்களுடைய மக்கள் எதை சொன்னாலும் நம்புபவர்கள் அல்ல, யோசிப்பவர்கள். நான் சொல்வதை ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. இந்த அரசாங்கம் போய் பேசாது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்னை நம்புவதில்லை, உண்மையை நம்புகிறார்கள்.
ஒரு கியூபன் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு சாப்பிட வேண்டும் என்பதை கூட அரசாங்கமே தீர்மானிக்கிறது. சாப்பிடுவதற்கு கூட அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். தேவைப்பட்டதை தேவைப்படும் பொழுது வாங்கி சாப்பிடக்கூட உரிமை கிடையாது.
இதுபோன்ற எத்தனையோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்துவிட்டோம். சிக்கல்கள் மிகப்பெரியவை. மக்கள் சாமானியர்கள், ஆனால் புத்திசாலிகள். நாங்கள் தற்போது என்ன செய்து வருகிறோம் என்று மக்களிடம் சொல்கிறோம். மக்களும் எங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பை தருகிறார்கள். எங்கள் நோக்கம் நியாயமானது என்பதால் அதனை பாதுகாப்பது அவசியம் என்று அவர்களுக்கு புரிகிறது. உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கிறோம். இங்கு நாங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். எங்கள் நாடு எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அதன் எல்லா செல்வங்களும் எங்களுக்குத்தான் சொந்தமானது.
இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் பதவியில் காஸ்ட்ரோ ஒட்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவரது நாற்காலி ஆசைதான்.
முதல் முறையாக நான் அரசாங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டபோது எனக்கு அனுபவம் குறைவாக இருந்தது. ஆனால் ஆண்டுகள் செல்லச் செல்ல எண்ணற்ற விஷயங்களிலும் சிக்கல்களிலும் என்னுடைய அனுபவம் செழுமையடைந்திருக்கிறது. உண்மையில் அன்று புரட்சி தொடங்கிய போது இருந்த இளமையும் இன்றுள்ள அனுபவமும் எனக்கு ஒரு சேர் அமைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிக அதிகமான உழைப்பு தேவைப்படும் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு அந்த இளமை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வெளிப்படையாகச் சொல்வதென்றால், என் கடமைகளை வேறு நபர்கள் ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து போராடத் தேவையான வலிமை எனக்கு உண்டு. அந்த போராட்டத்திலே நான் தேவை என்று என் தோழர்கள் நம்பும் வரை நான் அதைச் செய்வேன்.
காஸ்ட்ரோவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல அத்தியாயங்கள் இரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன.
எனக்கென்று நான் வைத்துக் கொண்டிருப்பது எனது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான். என்னிடம் அதைத் தவிர வேறு இல்லை. அதனை நான் என் சொந்த பாதுகாப்பில் வைத்துள்ளேன். ஒரு நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விளம்பரத்திற்காகவோ அரசியலுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது என்று நான் நினைக்கிறேன்.